ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான போதம், தலைப்பு சூத்திரம் 5. வழங்குபவர் திரு சௌரிராசன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அடுத்த அதிகாரத்துக்கு நாம் போறோம். ஆங்கவை போல தாம் தம் உணர்வின் தமியருள் காந்தம் கண்ட பசாசத்து அவையே. பசாசம்னா இரும்புன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு மேற்கொள்ள என்னன்னா, இனி இதுவும் தமது முதலாலே உணர்வுன்றது. இதுவும் என்ன, அங்கு புலன்கள் தமது முதலாகிய உயிரால் அறியும் அப்படின்னு சொன்னது போல இதுவும் தமது முதலாலே உணரும். இதுவும் அந்த இடத்துல இதுவும் எதை குறிக்கிறது, உயிரை குறிக்கிறது. ஐயா சரியா சொன்னாங்க, உயிரும் தமது முதலாலே, தமக்கு முதலாக இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவுருளாலே உணரும். அதற்குரிய விளக்கம், இந்த ஆன்மாவும் தமது முதலாகிய திருவுருளாலே உணரும் என்பதாகும். ஐம்பொறிகள் தமக்கு ஒரு முதலை உடையவனாவதல் போல, ஞாபகப்படுத்துகிறான், ஐம்பொறிகளும் தமக்கு ஒரு முதலை உடையவன், எத உயிரை முதலாக உடையவன், அது போலவே ஆன்மாவும் தனக்கு ஒரு முதலை உடையதாக இருக்கிறது. அப்ப பொறிகளுக்கு முதல் உயிர், இப்ப ஆன்மாவுக்கு முதல் இறைவன். இதை நல்லா அப்படியே மனதில் பதித்து கொண்டா இந்த சூத்திரம் அற்புதமா புரியும் உங்களுக்கு. இந்த சூத்திரத்தின் அளவுல நீங்க தெரிந்து கொண்டால் முக்கியமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய அகங்காரம் நம்மிடமிருந்து விலகும். இறைவனால் நாம் செலுத்தப்படுகிறோம். இறைவன் தான் நமக்கு அறிவித்து நம்மை செலுத்துகிறான். இறைவன் அறிவிக்காவிட்டால் உலகத்துல ஒரு இன்பத்தையும் நம்மாலே ஒரு ஒன்னையும் தெரியாது, ஒன்னையும் அனுபவிக்க முடியாது. அவன் நமக்கு காட்டியும் கண்டும் நமக்கு உதவி செய்வார். கண்டும் காணுகின்ற காற்ற உதவி தான் இதுல பாக்குறோம், காணுகின்ற உதவியை 14 சூத்திரத்துல மறுபடியும் பார்க்கலாம் நம்ம. இதை நல்ல தெளிவா இந்த உண்மையில நம்ம இதெல்லாம் விஞ்ஞானத்துல ஒரு ஃபார்முலா கொண்டு வராங்க பார்த்தீங்களா, ஒரு முடிவுக்கு வர்றாங்க இல்லையா, அந்த விஞ்ஞான முடிவை வச்சு பல விஞ்ஞான கருவிகள் செய்கிறார்கள். உலகத்தை பற்றிய உண்மைகளெல்லாம் நமக்கு அவர்கள் வெளிப்படுத்துகிறார். அது போல இது இறைவனை நோக்கி நாம் செல்கின்ற பயணத்திலே நம்முடைய ஞானிகள் கண்டுபிடித்த அற்புதமான விஞ்ஞான உண்மைகள். இந்த உண்மைகள் நாம் ஏறி செல்லுகின்ற, அதாவது இறைவனை நோக்கி ஏறி செல்லுகின்ற படிகள். இந்த படியில ஸ்திரமா, ஒரு படியில் நம்ம ஸ்திரமா நிக்கணும். இந்த உயிருக்கு முதல் ஆன்மா, போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே. அதுதான் மணிவாச பெருமான சொல்றார். சைவ சித்தாந்தத்தையும் திருவாசகத்தையும் அப்படி அப்படி இணைத்து படிக்கணும், அப்பதான் ஸ்திரப்படும். போற்றி என் வாழ் முதல் ஆகிய, ஆகவே இந்த ஐம்பொறிகளுக்கு முதல் உயிர், உயிருக்கு முதல் திருவெருமான். இறைவன் வேணா, திருவருமன்னா அவனை தவிர ஒன்னும் இறைவனே அவன்தான். ஆமா, ஆகவே அதை தெளிவாக அப்ப இந்த ரெண்டு அதிகாரங்களை நமக்கு சொல்லக்கூடிய உண்மை இதுதான். வாழ்க்கையில நீ அகங்காரத்தினால் நீ நீ என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயே, அதெல்லாம் பெரியவர்களா, அப்பன் நீ அம்மை நீ சொல்றாங்களா இல்லையா, கூறும் நாவை முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ, தேரும் வகை நீ, திணைப்பு நீ, தீமை நன்மை முழுதும் நீ, வேறொரு பரிசுக்கு ஒன்றில்லை மெய்மை உன்னை விரித்துரைக்கு, தேரும் வகையின் சிவலோகா திகைத்தால் தேற்ற வேண்டாம் சொல்றாங்க இல்லையா. அப்ப அவர்கள் நன்றாக உணர்ந்தவர்கள், எல்லாம் நீயே நீயேன்னு சொல்லுவோம். அப்ப அதுல உரைப்பு வந்து அதுல நம்ம சிறப்பட்டு நிக்கணும், எஸ்டாப்ளிஷ் ஆகி நிக்கணும். அதுல வந்து நம்ம நின்றுடணும், நின்றுட்டா நமக்கு வினையும் வராது. பழைய வினைகள் நம்ம உடல் உடாய் கழிந்து போயிட்டு கொண்டே இருக்கும். ஆக எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு செய்தியை நம்ம வந்து இந்த அண்ணாமுகத்தை படிக்காம, ஒவ்வொரு சூத்திரமும் அப்படிதான், ஒவ்வொரு சூத்திரமும் அப்படிதான். ஏன்னா நீங்க வந்து என்கிட்ட 7 வருஷம் இந்த பாடத்தை படிச்சிருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு உங்களோட பகிர்ந்துக்கணும். இந்த ஞானத்தை உங்கள்கிட்ட நான் வழங்கிட்டு வழங்கணும். நாள் ஆக ஞானத்தை இறைவன் அதிகமாக உணர்த்தி கொண்டே வருகிறான். அந்த செய்திகளை வந்து நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இந்த 5வது சூத்திரத்தை மட்டும் நல்லா தெளிவாக படித்தா இன்னைக்கே அகங்காரம் இல்லாத ஒரு நிலையை நீங்கள் அடைஞ்சிருங்க. அப்போ ஏன் பிறகு வருது உங்களுக்கு, 10வது சூத்திரம் போய் வந்தீங்கன்னா ஏகனாகி இறைவனை நிற்க மலமாயுதனோட வல்வினை இன்றே ஏகனாகி நீங்கள் விடுவீர்கள். ஏகனாகுதல் என்றால் என்ன, நீ வேற நான் வேற இல்லாமல் எப்பொழுதும் இறைவனை நினைத்து கொண்டே இருக்கின்ற சிவமாம் தன்மையை விடுகிறோம். ஏகனாகி இறைவனை இருக்க, அப்ப இந்த நிலையில தான் அவன் என்ன உணர்த்துக்கிறானோ அதை செய்யறதான் இறைவனி. இப்ப நம்ம செய்யறதெல்லாம் இறைவனி கிடையாது, இப்ப செய்யறதெல்லாம் நம்முடைய தன்மனை போட செய்யற காரியங்கள். அப்போ அவனும் நாமும் நான் வேற வேற எனாது இருக்க, நீ வேற இருக்க அப்படின்னு பெரியவர்கள் அதை சொல்லுகிறார்கள். அவனும் நம்மளும் வேற இல்லை, அவனுடைய திருவருளையே நம் மீது நம் மூலமாக செயல்படும். அப்போ அவன் என்ன உணர்த்துறானோ அதெல்லாம் நம்ம செய்வோம். அப்படித்தான் நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் எல்லா காரியங்களும் செய்திருக்கிறார்கள். அப்பர் பெருமான், ஸ்ரீகான சம்பந்தமூர்த்தி, சுந்தரமூர்த்தி சுவாமிகள், நாணிக்கவாச பெருமான், அவர்கள் இருந்ததே முக்தி நிலையில்தான், பெரும் தேர்ச்சி நிலையில தான் அவர்கள் இருந்திருக்கிறார். அவர்களா ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ ஆராய்ந்து பார்த்தால், பெரிய புராணத்தை எடுத்து ஆராய்ந்து பார்த்தால், ரெண்டு திருமணமுமே அவர்கள் உடல் சம்பந்தம் இல்லாமல் அதை இறைவனாகவே நினைத்திருக்கிறார்கள். சார்ந்தனன் சார்ந்தனன் தங்கிரி மின்தூள் தடமுலை, ஆர்ந்தனன் ஆர்ந்தனன் ஆமாத்தூர் ஐயன் அருளதி. அப்ப ஒரு பெண்ணோடு இணைந்திருப்பது கூட ஆமாத்தூர் ஐயனுடைய அருளாகத்தான் அவர் பார்க்கிறார். பறவையாரை பார்த்தாலும் இது சிவன் அருளோ அப்படின்னு சொல்றார். இது சிவன் அருளோ, சிவன் அருள் தான் அப்படி வந்திருக்கா. அப்ப ஒரு போக பொருள் கூட அவர்களுக்கு கண்ணுக்கு எப்படி தெரியுது? இறையா தெரியுது, இறைவனுடைய திருவருளாக தெரிகிறது. அப்போ அந்த நிலை உங்களுக்கு இந்த சூத்திரத்தின் மூலமா கிடைக்கும். இறையருளை உணர வேண்டும். எந்த போகப்படுறவங்க கண்ணுக்கு நேரம் தான் இது இறையருள். நம்ம அனுபவிக்கிறதுலாம் அவர் தானே அறிவிச்சு நம்ம அனுபவிக்கிறோம். அப்ப இறையருளினால் நாம் செய்த வினையின் காரணமாக நமக்கு வர்றதெல்லாம் பிரசாதம், அருள் 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 நம்ம எடுத்துக்கொள்வோம். அப்ப வினையிலிருந்து எவ்வளவு வேகமா நம்ம விரைந்து வெளியே வருவோங்கிறது பாருங்க, நீங்க நினைச்சு பாருங்க. அதுக்காக தான் ஆயத்தப்படுத்துகிறார். ஏன்னா இது ஒரு நம்ம கேட்டு நம்ம புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடினமா இருக்கும் பொழுது நம்மளுடைய மனதை ஏன் எவ்வளவு சிரமப்படணுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணும். அப்படி நினைக்க கூடாது. நினைத்தா ஏன்னா இது பல பிறவிகளை உங்களுக்கு ஒவ்வொரு செய்தியும் பல பிறவிகளை நம்மிடமிருந்து, பிறவி துன்பங்களை நம்மிடமிருந்து அகற்றுகின்றன, வாரி கொட்டுது வெளியில். இப்ப நம்ம அந்தந்த இடத்துக்கு போயிட்டோம்னா, அந்தந்த இடத்த உணர ஆரம்பித்து விட்டு அதை புரிந்து கொண்டு அந்தந்த இடத்துல நின்றுட்டோம்னா, நம்ம இறைவனை மிக நெருக்கமாக அணைகிறோம், மிக நெருக்கமாக அவன்ட போகிறோம் என்றார். இனி இதுவும் தமது முதலை உணரும் முதலாலேயே உணரும் என்றது. இந்த ஆன்மாவும் தனது முதலாகிய திருவருளாலே உணரும் என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஐம்பொறிகளுக்கு ஒரு முதல் இருக்கிறது. ஐம்பொறிகளுக்கு இருக்கக்கூடிய முதல் உயிர், அதுபோல உயிருக்கு இருக்கக்கூடிய முதல் சிவபெருமான் என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் மேற்கோள் சொல்லுகிறது. இதற்குரிய ஏது? இந்த ஆன்மா தன்னாலே உணரும். ஆன்மா இந்த ஆன்மாவால் உணரும் இந்திரியங்களைப் போல தானும் தன்னை உணராது நிற்கலான். இதுதான் இதற்குரிய ஏது. அந்த ஏது என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆன்மாவால் உணர்ந்து வரும் ஐம்பொறிகள் முதலிய கருவிகள் தம்மைத்தாம் அறியாது. ஆன்மாவால் உணர்ந்து வருகின்ற ஐம்பொறிகள் தம்மைத்தாம் அறியாது, தமக்கு முதலாகிய உயிரையும் அறியாது. அக்கருவிகளை கொண்டு அறிந்து வருகின்ற ஆன்மாவும் தன்னைத்தான் அறியாது. கருவிகளால் அறிகிறது உயிர், தன்னையும் அறியாது, தன்னை செலுத்துகின்ற முதலையும் அறியாது. அப்படி நிற்கும். இதை எடுத்துக்காட்டு வெண்பா. இந்த அதிகரணத்தை நான்கு வெண்பாக்களின் வழியாக நமக்கு இந்த கருத்துக்களை நமக்கு ஆழ பதிக்கிறார். மண்ணு சிவன் சந்நிதியில் மற்ற உலகம் தேட்டித்தது. அருமையா நான் சொன்ன கருத்தெல்லாம் ஒரு வரியில நீங்க அப்படியே மனசுல வச்சுக்கணும்னா அந்த பாடல் தான். மண்ணு சிவன் சந்நிதியில் மற்ற உலகம் தேட்டித்தது. தேட்டித்ததுன்னா செயல்படுகிறதுன்னு அர்த்தம். என்னும் மறைநியில் மறந்தாய் சொன்ன சிவன் கண்ணா உளம் வினையால் கண்டறிந்து நிற்கும் கான் என்னான் சிவன் அசத்தை இன்று. மண்ணு சிவன் சந்நிதியில், மண்ணுதல் மண்ணுதல்னா நிறைவேற்றிருத்தல். திருவருமான மூணு சிவன் இதுல சொல்றார். மண்ணு சிவன், சொன்ன சிவன், எண்ணான் சிவன், சிவன் எண்ணான் அப்படின்னு பிரித்து பார்த்துக்கணும். இந்த இடத்துல மண்ணுதல்னா திரிபு இல்லாமல் நிலை பெற்றிருத்தல், திரிபு இல்லாமல் நிலை பெற்றிருத்தல். எல்லாத்துக்கும் திரிவு இருக்கு. பாருங்க, ஐந்து பொருள் பத்தி பேசுறோம், உயிர் திரிவு அடைகிறது. நம்ம கூட புலன் கூட சேர்ந்து வேற மாதிரி மாறிடுறோம். நம்ம ஆணவம் திரிவடைகிறது, பல்வேறு வகைகளில் செலவிடுது. கண்மமலமும் திரிவடைகிறது, மாயாமலமும் திரிவடைகிறது. ஆனால் திரிவடையாத ஒரே பொருள் இது சிவம் தான். அதுதான் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, செம்பொருள் திரிவடையாமல் இருப்பதனாலே சிவபெருமானுக்கு செம்பொருள். செம்பொருள் துணிவே சீருடை கடலே செல்வமே திருவெருமானே எம்பொருட்டுமணி சிக்கனை பிடித்தேன் என்கிழந்து அழுவது. செம்பொருள் அப்படின்னா திரிவில்லாமல் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஒருத்தன் தான். ஏன் இறைவன் அவருக்கு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். இறைவன் அப்படின்னா இருத்தல் அப்படிங்கிற வேர்த்தலினுடைய அடியாக வந்தது. எல்லாவற்றிலும் அவன் தங்கி இருக்கிறான். எல்லாவற்றிலும் தங்கி இருப்பதனாலே அவனுக்கு என்ன பேரு? இறைவன். சிவபெருமானுக்கு தான் இறைவன் பேரு, சிவபெருமானுக்கு தான் கடவுள்னு பேரு. அவன் எல்லாவற்றையும் கடந்தும் இருக்கிறான், எல்லாவற்றுக்குள்ளும் ஆகவும் அவன் இருக்கிறான். உள்ளும் இருக்கிறான், கடந்தும் இருக்கிறான். அதனால சிவபெருமான் தான் கடவுள். கடவுள்ங்கிற இலக்கணத்துக்குரியவன் யாருன்னா சிவபெருமான் தான். இறைவன்கிற இலக்கணத்துக்குரியவன் யார்? இறைவன் சொன்னாலே அது சிவபெருமான் தான் குறிக்கும், இறைவன். இங்க மண்ணு சிவன், மண்ணுதல் நிலை பெற்றிருத்தல், அதாவது திருவிந்து நிலை பெற்றிருத்தல். அவன் தான் செம்பொருள். அப்படி செம்பொருளைத்தான், அப்படி செம்பொருளாக இருப்பதனால் மங்கள குணமுடையவனாக இருக்கிறான். ஆணவமலத்தினாலே அவன் பந்திக்கப்படாதவன். ஆணவமல சேட்ட சிவபெருமான் செல்லாது. ஆணவமலமே பற்றாமல் இருப்பதனால் அவன் மங்கள குணத்தன். அவன் ஒருவன் தான் மங்கள பொருள் இந்த உலகத்திலேயே, மற்ற எல்லாம் குறைபாடுகளுக்குரியது. அவன் ஒருவன் தான் மங்கள குணமுடையவன். அந்த மங்கள குண உடையவனாலதான் சிவம் என்று பெயர். சிவம் என்பது மங்களம் என்று பொருள். நன்மையே வடிவானது. நன்றுடையானை தீயது இல்லானே. ஆகவே இந்த நிலை பெற்று அவன் இருக்கிறானே, அவன்தான் சத்தாகவும் இருக்கிறான், சித்தாகவும் இருக்கிறான், ஆனந்தமாகவும். அடுத்த சுத்திரத்தில் அதை நான் தெளிவாக சொல்றேன் உங்களுக்கு. ஆகவே அவன் பேரின்ப வடிவனாக அவன் இருக்கிறான். நிலை பெற்று இருக்கின்றவன் திரிவடையாமல் பேரின்ப வடிவனாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். அந்த சிவபெருமானுடைய சந்நிதியில், சந்நிதின்னு முன்னிலையில் உலகம் தேட்டித்தது. இந்த சத்தும் தடவும் ஆகிய உலகங்கள் செயல்படுகின்றன. சத்தாகவும் சித்தாகவும். என்ன சத்தாகவும் சித்தாகவும்னு என்ன பொருள்? நாமளே சத்தும் சித்தும் சேர்ந்தா இருக்கும். சித்து எது? நம்மகிட்ட இருக்க சித்து எது? உயிர். உயிர் நம்மளுக்கு சித்து உயிர். தடம் எது? உடல். ரெண்டும் சேர்ந்தாலும் செயல்பட்டு இருக்கு. சத்தாகவும் சித்தாகவும் உலகத்தை எடுத்துக்கிட்டால் சத்தாகவும் சித்தாகவும் இருக்கிறது. ஆகவே திரிவில்லாமல் நன்மையை வடிவான செம்பொருளாகிய சிவபெருமானது சந்நிதியில் சத்தும் அசத்தும் ஆகிய இந்த உலகம் செயல்படுகின்றன. சங்கற்ப மாத்திரையினால அவன் வந்து ஒன்னும் கைய கால வச்சுக்கிட்டலாம் செயல்படுவதில்லை. என்னும் மறையின் இயல் மாணவனே நீ மறந்தாய். இதெல்லாம் இந்த விஷயங்களை மறை தெளிவாக உனக்கு சொல்லுகிறது. சிவபெருமான் திரிவில்லாமல் நிலை பெற்றிருக்கின்ற செம்பொருள். அவனுடைய சன்னிதியிலே இந்த உலகமெல்லாம் செயல்படுகின்றன. அவன் சங்கற்ப மாத்திரையினாலே இந்த உலகத்தை செயல்படுது. பாருங்க, ஒரு அரசன் உட்கார்ந்துருக்கான். அவன் காலையில அரசு சபைக்கு வர்றான். ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருக்கான். உட்காந்துருக்கும் பொழுது நாளை வரையிலும் என்னென்ன வேலை மந்திரிக்கு அப்படின்னு சொல்றான். தளபதிக்கு சொல்றான், ஒற்றனுக்கு சொல்றான், மற்ற குடிப்படைகளுக்கெல்லாம் சொல்றான், நிர்வாகத்தர்களுக்கெல்லாம் சொல்றான். இவன் ஒன்றும் செய்யல. அவன் சொல்றான் அவ்வளவுதான். ஆனால் அவர்கள் நாளை 24 மணி நேரம் வேலை செய்துட்டு வந்து மறுநாள் அவங்களுக்கு ஒப்பிக்கணும். அப்ப யார் செயல்படுற? ஆட்கள் செயல்படுகிறார்கள். அப்படி இறைவன் சங்கல்பம், அவன் சொல்றது போல சங்கல்ப மாத்திரையாக அவன் நினைக்கிறான். இந்த உலகம் தானாவே செயல்பட ஆரம்பித்து விடுகிறது. அதனால வரக்கூடிய களைப்பும் இழைப்பும் சலிப்பும் சிவபெருமானுக்கு இல்லை. வான் கெட்டு மாறுதம் மாய்ந்து அடல் நீர் மண் கெடினும் தான் கெட்டதின்றி செழிப்பறியா தன்மையனுக்கு ஊன் கெட்டு உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவாவாடி செல்லேனும் பட்டான். என்ன நடந்தாலும் ஒரு பெரிய பூகம்பங்கிறோம் நம்மெல்லாம் 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு ஒரு நூற்றாண்டு கழிஞ்சு போன நூற்றாண்டுல ஒரு இது நடந்தது, சுனாமி வந்தது, 1000,000 பேர் 100,000 பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சரித்திரம் சொல்லுவோம். ஆனால் இறைவனை எந்த விதமான இயற்கையிலே நிகழ்கின்ற எல்லாம் எதுவுமே அவனை அசைக்க முடியாது. அவன் நிலை பெற்றவன், திரிவு இல்லாதவன். ஏனென்றால் அவனுடைய வியாபக திருமேனியில் அதை ஒரு திருமேனியா நீங்க கருதினீர்களானால் இந்த மாயையே ஒரு புள்ளிதான், ஒன்றும் இல்லை. இந்த மாயனுடைய விரிவு ஏராளமாக இருக்கிறது. நம்ம அடிக்கடி அதை பற்றி பேசியிருக்கோம். அவ்வளோ பெரிய விரிவுடையது மாயை. மாயையை ஒரு மனிதனால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது, அவ்வளோ விரிவுடைத்தது. ஆனால் அந்த மாயை இறைவனுடைய வியாபகத்துக்குள் ஒடுங்கி கிடக்கிறது. அதையெல்லாம் வச்சு அவன் செயற்படுத்தி கொண்டிருக்க தேட்டித்து இந்த உலகம் தேட்டித்தது. அவனுடைய சன்னிதியிலே இந்த பிரபஞ்சம் அனைத்தும் செயல்படுகின்றன. அவன் எதனாலும் களைப்படையாமலும் தலிப்படையாமலும் தண்ணில் தானாக இருந்தபடி இருந்த இடத்தில் இருந்து அதனுடைய சாநித்தியத்தினால் உலகத்தெல்லாம். அப்பா வீட்டில் இருக்காருன்னா பையன் வாலாட்ட மாட்டான், அவன் கடிதம் அவன் பார்த்துட்டு இருப்பான் இல்லையா? அப்பா வெளியில போயிட்டாருன்னா தூங்க ஆரம்பிச்சுவான். அப்போ அவருடைய சாநித்தியம், அவருடைய முன்னிலை எல்லாரையும் செயல்படுத்துகிறது இல்லையா? அதுபோல இறைவன் சாநித்தியம், அது அப்பா வேணா ஒரு இடத்த விட்டு இன்னொரு போலாம். இவன் எங்க அங்கிங்கனா எங்கும் நிறைந்தவன். இவருடைய சாநித்தியம் இல்லாத இடம் ஒன்னும் உலகத்துல கிடையாது. அதனாலே இவனுடைய சாநித்தியத்திலே இந்த பிரபஞ்சம் அனைத்தும் சத்தும் திடமும் ஆகிய பிரபஞ்சம் அனைத்தும் செயல்படும். எல்லாவும் இவனுடைய ஞாபகத்துக்குள்ள அடைக்கும். ஆனால்தான் திருஞான சம்பந்தமூர்த்தி புராணத்துல சேக்கடார் பெருமான் சொல்லுகிறார், நிற்பனவும் சரிப்பனவும் சைவமேயாம். இந்த உலகத்துல இயங்குகிறது நிலைத்திருப்பது எல்லாம் சைவம் தான். இந்த ரெண்டுக்கும் அப்பால ஏதாவது இருக்கான்னு யோசனை பண்ணி பாருங்க. இருக்கா? ஏதாவது இருக்கா? இல்ல. அப்ப சைவத்துக்கு அப்பால எதுவும் கிடையாது. சைவத்துக்கு உட்பட்டதுதான் அவளை அனைத்தும். சைவம் சிவனோட சம்பந்தமாகுதல். அப்ப சிவபெருமானுக்கு உட்பட்டதுதான் எல்லாம். மண்ணு சிவன் தன்னிதியில் உலகம் தேட்டித்தது என்னும் மறையினியல் மாணவனே நீ மறந்தாய். ஆகவே நீ என்ன செய்யணும்? இவ்வளவும் அவனுடைய சன்னிதானத்திலே நிகழ்கிறது. அவன் எதனாலும் விகாரமடைவதில்லை. அவன் நிர்விகாரி. சிவபெருமான் நிர்விகாரமடையும், எதனாலும் சரணமடையாதவன் என்ற இயல்பை நீ மறக்க கூடாது. அவன் இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் அவன் தான் இயக்கிக் கொண்டிருக்கிறான். இந்த உயிரையும் அவன் தான் நடத்தி கொண்டிருக்கிறான். நமக்கு அவன்தான் தலைவன், அவன்தான் முதல் என்பதை நீ மறக்கக்கூடாது என்பதை நீ உணர வேண்டும். அடுத்தது சொல்றார், சொன்ன சிவன் கண்ணா. சொன்ன சிவன், சொன்ன சிவன்னா வேதங்களில் எல்லாம் சிவனைத்தான் சொல்லுகின்றன. என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, அவன் முற்றறிவினன், எல்லாம் உணர்ந்தவன். நம்ம அறிவு நம்ம புலன்கள் எவ்வளவு காட்டுதோ அவ்வளவு அறியும் இல்லையா? புலன்கள் காட்டலன்னா ஏதாவது அறியுமா? ஒருத்தருக்கு காது செவிடா இருக்கு, அந்த புலனா அது தன்னுடைய செயலை நிறுத்தி கொண்டது. அப்ப ஒலிங்கிறது அதுக்கு தெரியுமா? இந்த புலன் காட்டுல தெரியல. நாம் புலன்களின் மூலம் புலன்கள் காட்டுறதுதான் உலகத்தை நம்ம அறிந்து கொள்கிறோம். ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா புலன், அதிகப்படியான புலன் நமக்கு ஒண்ணு இருந்ததுன்னா புது புது காட்சிகள் தெரியும். இருக்கு, நிறைய இருக்கு, ஆனா நமக்கு தெரிவதில்லை. ஏன்னா அதை அறியக்கூடிய புலன் நமக்கு இல்லை. அப்ப இறைவன் அகண்ட வியாபக பொருள், இந்த பொறிகள் இல்லாமலேயே அவன் எல்லாவற்றையும், அவனுக்கு அறிவிக்க வேண்டியில்ல. நமக்கு அறிவிப்பதற்காக அந்த கருவி, அறிந்து கொள்வதற்காக அந்த கருவியை இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிறான். அவனுக்கு எந்த கருவியும் தேவையில்லை. ஆகவே எல்லாவற்றையும் அறிவான், எல்லா காலத்திலும் நடந்ததை அவன் அறிவான், எல்லா இடத்திலும் நிகழ்வதை அவன் அறிவான். ஏனென்றால் அவன் செயல்படுத்துறவன் அவன் தானே, அவனுக்கு தெரியாம ஒண்ணும் நடக்காது. அறிவான்னு கூட சொல்ல முடியாது, அவனுக்கு எல்லாம் அவன் தான் செயல்படுத்திட்டு இருக்கான். அதனால எல்லாம் தெரிந்தவன், அவன் முற்றறிவுடையவன். அந்த முற்றறிவுடையவன் நிர்விகாரமாகவும் இருக்கிறான், எந்த விதமான சலனத்தையும் அடைவதில்லை. ஆகவே இந்த இரண்டாவது இடத்துல சொல்கிறார், அந்த சிவபெருமானை, சிவபெருமான் உயிர்களுக்கு கண்ணாக விளங்குகிறான், அவன் தான் உணர்த்துபவனாக விளங்குகிறான். சொன்ன சிவன் கண்ணா, கண்ணான்னா கண்ணாக இருந்து உயிர்களுக்கு அவன் தான் எல்லாருக்கும் உணர்த்துகிறான். நமக்கு உணர்த்துறவன் சிவபெருமான். கண்ணு எப்படி நமக்கு எல்லா பொருள்களையும் காட்டுகிறதோ அதுபோல சிவபெருமான் நமக்கு எல்லா பொருள்களையும் காட்டுகிறான், காட்டும் உபகாரம். உளம் வினையால் கண்டறிந்து நிற்கும் அவன் காட்டும் பொழுது இந்த உயிரானது வினைகளுக்கு ஏற்றபடி உணர்ந்து நிற்கும். வேற மாதிரி உணர முடியாது நம்மால. நம்ம செஞ்ச வினை எவ்வளவு காட்டுதோ, நம்ம நன்மை செஞ்சிருந்தோம்னா நமக்கு நல்லா வெளிச்சமா காட்டும், தீமை செஞ்சிருந்தோம்னா அறவுறையா காட்டும். ஏன்னா சிவாதான சக்தி செயல்பட்டு இருக்கு இல்லையா? அந்த பொருள்களில் உள்ள நம்ம அனுபவிக்க வேண்டிய பொருள்களில் குற்றத்தையும் குணத்தையும் அது மறைச்சிருக்கு. நம்ம ஏதோ ஒரு பொருளை சாப்பிட போறோம், அந்த பொருள் நமக்கு தீமை தர்றதா நல்லது தர்றதான்னு நமக்கு தெரியாது, அது மறைக்கப்பட்டிருக்கிறது. அது தெரிஞ்சதுன்னா நமக்கு அந்த வினையை வந்து நம்ம அனுபவிக்க முடியாம போயிடும். அப்ப அனுபவிப்பதற்கு அதில் உள்ள குற்றம் குணங்களை மறைத்து விட்டார். அதனால அதுல போய் நம்ம செயல்படுறோம். செயல்படும் பொழுது நம்ம வினை நல்ல வினையா இருந்தா அதுல இருந்து வர்றது நல்லதா வரும். ஆகவே உயிர்கள் தத்தம் வினைக்கு ஏற்றபடி உணர்ந்து நிற்கும். ஆகவே சிவன் தான் இந்த உயிர்களை செயற்படுத்துகிறான். அப்ப செயற்படுத்துகின்ற பொழுது வினைகளுக்கு தகுந்தது போல அனுபவங்களை உயிரானது உணர்ந்து நிற்கும். கான், இதை நீ தெளிவாக உணர்வாயாக. சிவன் அசத்தை என்னான், சிவன் உலக பொருள்களை நமக்கு வழங்கி இந்த உலகம் பூராவும் நம்மளை அனுபவிக்க வைக்கிறான். இருந்தாலும் சிவபெருமான் இந்த உலக பொருள்களால் அவன் பாதிக்கப்பட மாட்டான். நமக்கு அறிவுறுத்துவதற்காக இதெல்லாம் தர்றானே தவிர அவனுக்கு அனுபவம் தேவையில்லை. அவன் எதையும் அனுபவிச்சு அறிஞ்சு கொள்ள வேண்டிய அளவுக்கு அவனுக்கு எதுவும் கிடையாது. அவன் அனுபவிக்காமலே எல்லாவற்றையும், அவன் அறிவிக்காமலே அறியக்கூடிய பேராற்றல் படைத்தவன். அவன் முற்றுணர்வினன், இயற்கை உணர்வினன். யாரும் அவனுக்கு அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் குணங்களை நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஞாபகம் வச்சுட்டு அதை பத்தியே சிந்தனை பண்ணி அது அந்த விஷயங்களையே தியானம் பண்ணுங்க. அப்படி தியானிக்க தியானிக்க அவருடைய என் குணங்களும் உங்களுக்கு இறங்கும். என் குணத்து உலகமே அப்படின்னு அப்பரிபெருமான் சொல்லுகிறார். சிவபெருமான் நம்முடைய ஆணவமலத்திலிருந்து முற்றிலுமாக நாம் நீங்கி இருக்கின்ற நிலையிலே எட்டு குணத்தையும் நமக்கு வழங்குறான். நம்ம ஆராதனை செய்ய வேண்டியது என் குணங்களை. இறைவன் என் குணங்களின் வடிவமாக விளங்குகின்றான். அப்ப குணத்தை நாம், ஒவ்வொரு குணத்தை எடுத்துக்கொண்டு நாம் அதை வந்து தியானம் பண்ணணும். முச்சறிவினன், எல்லாவற்றையும் அறிவான். நம்ம எல்லாவற்றையும் நமக்கு தெரியாது, நமக்கு மறைக்கப்பட்டு அங்கங்க மறைச்சு தான் நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அவன் முச்சறிவினன், சொன்ன சிவன் கண்ணா. அவன் கண்ணாக இருந்து உலகத்தை நமக்கு, உயிர்களுக்கு காட்டி தருகிறான். முக்கியமான செய்தி, அவன் தான் காட்டி தருகிறான். அவன் காட்டுகின்றபடி உயிர்கள் வினைக்கு தகுந்தது போல காணும், அனுபவிக்கும். நீ இதனை தெளிவாக உணர்வாயாக. சிவன் அசத்தை என்னான், உலக பொருள்களை எல்லாம் உயிர்கள் நுகர்வதற்கு அவன் துணையா இருக்கிறான். அப்படி துணையாக இருப்போன் தானும் கொஞ்சம் அனுபவிப்பதில்லை. அனுபவித்து அவன் எதையும் தெரிந்து கொள்ள வேண்டிய, நம்ம உலகத்தில் தான் சொல்றோம் தேனை எடுத்தவன் புறங்கை நக்காமல் விடுவானா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சிவபெருமான் உயிர்களுக்கு உணர்த்துகிறான், அறிவிக்கிறான், உயிர்களை அனுபவிக்க வைக்கிறான், வினைகளை வழி செலுத்துகிறான். ஆனால் அவைகள் எதையும் அவன் அனுபவிப்பதில்லை. அவன் எதற்காக செய்யறான்னா உயிர்களுக்காக செய்யறான். இப்ப கண்ணை உயிர் செலுத்துகிறது, அதனுடைய அனுபவம் உயிருக்கு கிடைக்கிறது. ஆனால் உயிரை இறைவன் செலுத்துகிறான். அந்த அனுபவம் யாருக்கு போகுது? உயிருக்கு தான் வருகிறது, இறைவனுக்கு இல்லை. இதான் செய்தி, நல்லா தெளிவா நீங்க மனசுல வச்சுக்கணும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆகவே சிவபெருமான் இந்த உலகத்தை அனுபவித்து எந்த அனுபவத்தையும் அடைய வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. ஆகவே உலகத்தை அவன் அனுபவிக்க மாட்டான். சிவன் அசத்தை என்னான், அசத்து இந்த உலகம் அனுபவித்து அறிய மாட்டான். ஆகவே சிவன் என்னான் சிவன் அப்படின்னு சொல்லும் பொழுதே அவனுடைய எண் குணங்கள்ல உங்களுக்கு ஒன்று ஞாபகம் வர வேண்டும். அவன் இயல்பாகவே பாசங்களின் நீங்கி தூய்மையான வடிவத்தை உடையவன். அவன் தூய்மையே வடிவெடுத்தவன். ஏன்னா இந்த பாசத்தினால் அவன் எதையும் அனுபவிக்க வேண்டியது, பாசத்தை கருவியா கொண்டு எதையும் செய்ய வேண்டியதில்லை. இப்ப நம்ம பாச கருவிகளையே துணையாக கொண்டு எல்லா காரியம் பண்றோம், அதனால நம்ம தூய்மை இல்லாமல் இருக்கிறோம். இது எந்த துணையும் அவனுக்கு தேவையில்லாதனாலே அவன் தூய வடிவினன். மணிவாச பெருமா அது சொல்ற, தூயமேனி தொடர்பு சோதி காதலனாகி கடுநீர் மாலை ஏறுடைத்தாக எழுகிறான் என்றும். தூயமேனி தொடர்பு சோதி, ஏனென்றால் ஆணவமலம் பற்றாதவன் அவன், அதனால தூய்மையானவன். ஆணவமலம் பற்றாதவன், அதனால மங்களமானவன். ஆணவமலம் பற்றாதவன், ஆனால் அதனால் அவன் நன்மையானவன், தீமை அண்டாதவன். ஆகவே சிவபெருமானுக்குரிய எல்லா பெயர்களும் காரணமாக அமைந்திருக்கின்றன. நன்றுடையான் எப்படி நன்றுடையான்? நம்ம நன்றுடையான் இல்லை, நம்ம ஆணவமலம் பற்றுது, அதனால பல தீய காரியங்களில் நம்ம ஈடுபடுகிறோம். நம்ம நல்லதை சேரல, நல்லதை சேரும் பொழுது நம்ம நன்றுடையான் ஆயிடுவோம். நன்றுடையானை தாரும் பொழுது நன்றுடையான் ஆகும். அவன் மங்கள வடிவானவன், நன்றுடையவன், உற்றறிவினன், இயற்கை உணர்வினன், தன்மயமுடையவன், பேரின்ப சுரூபன், ஏராளமான எட்டு நல்ல குணங்களையெல்லாம் தன்னகத்தை அவன் அடக்கி வைத்திருக்கிறான். ஆகவே சிவன் அசத்தை எண்ணான், அவன் அசத்தை எண்ணாததினாலே அவன் தூயவன், இயல்பாகவே பாசங்களில் நின்றும் நீங்கிய பெருமையுடையவன் சிவபெருமான். சிவன் அசத்தை எண்ணான் என்று அசத்தாகிய உலகம் அவன் முன் வேறாக விளங்கி நிற்கவில்லை. அவனுக்கு முன்னாடி நிக்கிறது ஒரு பொருளும் கிடையாது, ஏனென்றால் அவனே எல்லா பொருள். அவனுக்கு முன்னாடி என்ன நிற்கும்? ஐயா நான் ஒரு பொருள், நீங்க ஒரு பொருள், நீங்க எனக்கு எதுக்கு வந்து நிக்கிறீங்க? ஆனா இந்த பிரபஞ்சம் அனைத்தும் அவனே, அதனால அவனுக்கு எதிராக நிற்கக்கூடிய பொருள் ஒன்று இல்லை. யாவையும் சூனியம் தத்துத்தை ராகலில் ஏழாம் சுத்திரம் அப்படி பார்க்கலாம். ஆகவே இந்த எடுத்துக்காட்டு வெண்பா என்ன சொல்லுகிறதுன்னா, சிவபெருமான் நிலை பெற்றவன், திருப்பி இல்லாதவன், பேரின்ப வடிவானவன். அவனுக்கு முன்னால் இந்த உலகம் அவனுடைய சாநித்தியத்தினாலே செயல்படுகிறது. அதை நீ தெளிவாக உணர்தல் வேண்டும். சிவபெருமான் கண்ணாக இருந்து இந்த உலகத்தினுடைய அனுபவங்களை உனக்கு காட்டுகிறான். அதனால் நீ எல்லா அனுபவங்களையும் அவன் காட்டுவதனாலே உலகத்தினுடைய இன்ப துன்ப அனுபவங்களை வினை வழியாக நீ அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாய். இதை செய்கின்ற சிவன் அப்படி வினைகளின் வழி உன்னை நடத்தினாலும் அந்த அசத்தாகிய உலகம் அவனுக்கு எந்த விதமான விகாரத்தையும் ஏற்படுத்துவதில்லை. அவன் இந்த உலகத்தை இருந்து அவன் நீங்கி நிற்கிறான். உலகத்தை அனுபவித்து அவன் எதையும் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. அவன் இதிலிருந்து நீங்கி நிர்விகாரியாக இருக்கிறான் அப்படிங்கிற செய்தி இல்லை சொல்லுகிறார்.